This recording accompanies the Language B Standard Level Examination, Paper 2, Listening Comprehension for Tamil, November 2022.
Cet enregistrement accompagne l'examen de langue B, niveau moyen, épreuve 2, compréhension orale de Tamil, novembre 2022.
Esta grabación acompaña el examen de lengua B, nivel medio, prueba 2, comprensión auditiva de Tamil, noviembre 2022.
The start and end of each audio text will be indicated by this sound.
Le début et la fin de chaque texte audio seront indiqués par ce son.
El inicio y el final de cada texto de audio se indicarán con este sonido.
The end of the examination will be indicated by this sound.
La fin de l'examen sera indiquée par ce son.
El final del examen se indicará con este sonido.
பனவல் A. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இப்போது நீங்கள் ஒரு செய்தி அறிக்கையை கேட்கவிருக்கிறீர்கள். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தமிழ்நாட்டு மலைவாழ் மக்களை பற்றிய சிறப்பு செய்தி அறிக்கையை கேட்கவிருக்கிறோம். உலகில் இன்னமும் பல நாடுகளில் மலைவாழ் மக்கள் காணப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 36 வகைப்பட்ட பல்வேறு மலைவாழ் மக்கள் வாழ்கின்றனர். இயற்கை சூழலில் வசிக்கும் இம்மக்களின் வாழ்க்கை நகர மக்களின் வாழ்க்கையிலிருந்து மிகவும் வேறுபட்டது. நம் பண்டை பாரம்பரியத்தின் அடையாளமாக இம்மக்கள் விளங்குகிறார்கள். இன்று சமூக ஆர்வலர்கள் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, முன்னேற்றம் குறித்து அக்கறைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்திய அரசாங்கம் கல்வியின் மூலம் இம்மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முயன்று வருகிறது. ஆனால் இன்னமும் மலைவாழ் மக்களுள் பலரும் எந்த அடிப்படை வசதிகளுமின்றி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். மலைவாழ் மக்களின் பிள்ளைகள் நீண்ட மலைப்பாதைகளை கடந்து பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. அண்மையில் பெறப்பட்ட தரவுகளின்படி 14 விழுக்காடுக்கும் குறைவான மலைவாழ் மக்களே படிப்பறிவு கொண்டிருக்கின்றனர். இந்திய அரசாங்கம் இந்த நிலையை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பல சிறப்பு இடைநிலைப் பள்ளிகள் அரசாங்கத்தின் நேரடி மேற்பார்வையில் நடத்தப்படுகின்றன. இந்தியா முழுவதிலும் இம்மாதிரியான பள்ளிகளுக்கு மொத்தம் 460 கிளைகள் உள்ளன. மலைவாழ் பிள்ளைகள் தங்கி படிப்பதற்கு இப்பள்ளிகளில் தங்கு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. ஆனால் இந்த முயற்சிகளில் சவால்கள் இல்லாமல் இல்லை. மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக இருப்பது அவர்களது பொருளாதார நிலையே. மலைவாழ் மக்கள் சீரான வருமானம் ஈட்டும் வகையில் அவர்களின் வாழ்க்கை முறையோடு சார்ந்த விவசாயம், கைவினைப்பொருள், கால்நடை வளர்ப்பு முதலான தொழில் திட்டங்களை இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி வருகிறது.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தமிழ்நாட்டு மலைவாழ் மக்களை பற்றிய சிறப்பு செய்தி அறிக்கையை கேட்கவிருக்கிறோம். உலகில் இன்னமும் பல நாடுகளில் மலைவாழ் மக்கள் காணப்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 36 வகைப்பட்ட பல்வேறு மலைவாழ் மக்கள் வாழ்கின்றனர். இயற்கை சூழலில் வசிக்கும் இம்மக்களின் வாழ்க்கை நகர மக்களின் வாழ்க்கையிலிருந்து மிகவும் வேறுபட்டது. நம் பண்டை பாரம்பரியத்தின் அடையாளமாக இம்மக்கள் விளங்குகிறார்கள். இன்று சமூக ஆர்வலர்கள் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, முன்னேற்றம் குறித்து அக்கறைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்திய அரசாங்கம் கல்வியின் மூலம் இம்மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த முயன்று வருகிறது. ஆனால் இன்னமும் மலைவாழ் மக்களுள் பலரும் எந்த அடிப்படை வசதிகளுமின்றி வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். மலைவாழ் மக்களின் பிள்ளைகள் நீண்ட மலைப்பாதைகளை கடந்து பள்ளிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. அண்மையில் பெறப்பட்ட தரவுகளின்படி 14 விழுக்காடுக்கும் குறைவான மலைவாழ் மக்களே படிப்பறிவு கொண்டிருக்கின்றனர். இந்திய அரசாங்கம் இந்த நிலையை மேம்படுத்துவதற்கு பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. பல சிறப்பு இடைநிலைப் பள்ளிகள் அரசாங்கத்தின் நேரடி மேற்பார்வையில் நடத்தப்படுகின்றன. இந்தியா முழுவதிலும் இம்மாதிரியான பள்ளிகளுக்கு மொத்தம் 460 கிளைகள் உள்ளன. மலைவாழ் பிள்ளைகள் தங்கி படிப்பதற்கு இப்பள்ளிகளில் தங்கு வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளன. ஆனால் இந்த முயற்சிகளில் சவால்கள் இல்லாமல் இல்லை. மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்கு பெரிய தடையாக இருப்பது அவர்களது பொருளாதார நிலையே. மலைவாழ் மக்கள் சீரான வருமானம் ஈட்டும் வகையில் அவர்களின் வாழ்க்கை முறையோடு சார்ந்த விவசாயம், கைவினைப்பொருள், கால்நடை வளர்ப்பு முதலான தொழில் திட்டங்களை இந்திய அரசாங்கம் அறிமுகப்படுத்தி வருகிறது.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் ஆ, இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இப்போது நீங்கள் நிகழ்ச்சி படைப்பாளருக்கும் மூத்த காவல் அதிகாரிக்கும் இடையே நடைபெறும் கலந்துரையாடலை கேட்கவிருக்கிறீர்கள்.
வணக்கம் நண்பர்களே, இன்று மூத்த காவல் அதிகாரி திரு கதிரவன் நம்மோடு உள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் திரு கதிரவன். இன்று நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகம் நடக்கின்றன, இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
மாநிலங்களுள் தமிழ்நாடு அதிக படிப்பறிவு விகிதத்தை கொண்டுள்ளது. ஆனால் குற்றச்செயல்களும் இங்கு உயர்ந்து கொண்டே போகின்றன. இது கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் இருக்கும் இடைவெளியை உணர்த்துகிறது. பொதுவாக சாலை விதிகளை மீறுவதும் பொது இடங்களில் கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொள்வதும் முதலான குற்றங்கள் சாதாரணமாக நடக்கின்றன. இன்று நாம் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்கிறோம். இளையர்கள் பலரும் இணையம் சார்ந்த குற்றச்செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். கல்வியை கொண்டுதான் இவற்றை நாம் சரி செய்ய வேண்டும்.
அண்மையில் சென்னை நெடுஞ்சாலையில் நடந்த சண்டை குறித்து நாளேடுகள் பெரிய அளவில் செய்திகள் வெளியிட்டன. சாலையில் பொருத்தப்பட்டிருந்த நிழற்பட கருவிகளில் பதிவாகிய காட்சிகளும் இணையதளங்களில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஏன் சிலர் இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள்?
இத்தகைய வன்முறை செயல்களை காவல்துறை சகித்துக் கொள்வதில்லை. இதில் ஈடுபட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குற்றவாளிகளை காவல்துறை அடையாளம் கண்டு அவர்கள் மீது வழக்கு பதிந்தது. அவர்களுக்கு புதுமையான முறையில் தண்டனை வழங்கப்பட்டது.
புதுமையான முறையில் தண்டனையா, அது என்ன?
குற்றவாளிகள் யாவரும் சில வாரங்கள் நெரிசல் மிகுந்த சாலைகளில் நெரிசலை சமாளிப்பதற்கு போக்குவரத்து காவலர்களுக்கு உதவ வேண்டும்.
இது உண்மையில் புதுமையான தண்டனைதான். இத்தகைய தண்டனை வழங்குவதன் நோக்கம் என்ன?
இவ்வாறு வன்முறை செயல்களில் ஈடுபடுவோரை அன்பால் திருத்தும் உளவியல் அணுகுமுறையை காவல்துறை பின்பற்ற தொடங்கியுள்ளது. இன்று பெற்றோர் பலரும் பொருட்செல்வத்தை சேர்ப்பதில் அதிக அளவு நேரத்தை செலவிடுகின்றனர். அவர்கள் பிள்ளைகளின் நலனில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. அதனால்தான் இத்தகைய பிரச்சனைகள் எழுகின்றன.
நகர்பகுதிகளில் பெருகி வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை என்ன திட்டங்களை வகுத்துள்ளது?
காவல்துறை கூட்டமாக திரியும் இளையர்களை கண்காணித்து வருகிறது. இந்த முயற்சியில் பெற்றோரும் எங்களுக்கு உதவலாம். 13 வயது பிள்ளைகளின் வெளி நடவடிக்கைகள் கண்காணிப்பது நல்லது. பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் எதிர்நோக்கும் மாணவர்களை பள்ளிகளும் கண்காணிக்க வேண்டும். இன்று பள்ளிகளில் குற்ற செயல்களிலிருந்து விலகியிருக்குமாறு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த உரைகள் நிகழ்த்தப்படுகின்றன.
காவல்துறைக்கு எங்கள் பாராட்டுக்கள் திரு கதிரவன்.
மீண்டும் 2வது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் நண்பர்களே, இன்று மூத்த காவல் அதிகாரி திரு கதிரவன் நம்மோடு உள்ளார். அவரை வரவேற்போம். வணக்கம் திரு கதிரவன். இன்று நாட்டில் குற்றச்செயல்கள் அதிகம் நடக்கின்றன, இது பற்றி உங்கள் கருத்து என்ன?
மாநிலங்களுள் தமிழ்நாடு அதிக படிப்பறிவு விகிதத்தை கொண்டுள்ளது, ஆனால் குற்ற செயல்களும் இங்கு உயர்ந்து கொண்டே போகின்றன. இது கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் இருக்கும் இடைவெளியை உணர்த்துகிறது. பொதுவாக சாலை விதிகளை மீறுவதும் பொது இடங்களில் கட்டுப்பாடில்லாமல் நடந்து கொள்வதும் முதலான குற்றங்கள் சாதாரணமாக நடக்கின்றன. இன்று நாம் தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்கிறோம். இளையர்கள் பலரும் இணையம் சார்ந்த குற்றச் செயல்களிலும் ஈடுபடுகின்றனர். கல்வியை கொண்டுதான் இவற்றை நாம் சரி செய்ய வேண்டும்.
அண்மையில் சென்னை நெடுஞ்சாலையில் நடந்த சண்டை குறித்து நாளேடுகள் பெரிய அளவில் செய்திகள் வெளியிட்டன. சாலையில் பொருத்தப்பட்டிருந்த நிழற்பட கருவிகளில் பதிவாகிய காட்சிகளும் இணையதளங்களில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. ஏன் சிலர் இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள்?
இத்தகைய வன்முறை செயல்களை காவல்துறை சகித்துக் கொள்வதில்லை. இதில் ஈடுபட்டவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குற்றவாளிகளை காவல்துறை அடையாளம் கண்டு அவர்கள் மீது வழக்கு பதிந்தது. அவர்களுக்கு புதுமையான முறையில் தண்டனை வழங்கப்பட்டது.
புதுமையான முறையில் தண்டனையா? அது என்ன?
குற்றவாளிகள் யாவரும் சில வாரங்கள் நெரிசல் மிகுந்த சாலைகளில் நெரிசலை சமாளிப்பதற்கு போக்குவரத்து காவலர்களுக்கு உதவ வேண்டும்.
இது உண்மையில் புதுமையான தண்டனைதான். இத்தகைய தண்டனை வழங்குவதன் நோக்கம் என்ன?
இவ்வாறு வன்முறை செயல்களில் ஈடுபடுவோரை அன்பால் திருத்தும் உளவியல் அணுகுமுறையை காவல்துறை பின்பற்ற தொடங்கியுள்ளது. இன்று பெற்றோர் பலரும் பொருட்செல்வத்தை சேர்ப்பதில் அதிக அளவு நேரத்தை செலவிடுகின்றனர். அவர்கள் பிள்ளைகளின் நலனில் போதிய கவனம் செலுத்துவதில்லை. அதனால்தான் இத்தகைய பிரச்சனைகள் எழுகின்றன.
நகர்ப்பகுதிகளில் பெருகி வரும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த காவல்துறை என்ன திட்டங்களை வகுத்துள்ளது?
காவல்துறை கூட்டமாக திரியும் இளையர்களை கண்காணித்து வருகிறது. இந்த முயற்சியில் பெற்றோரும் எங்களுக்கு உதவலாம். 13 வயது பிள்ளைகளின் வெளி நடவடிக்கைகள் கண்காணிப்பது நல்லது. பிரச்சனைகளையும் மன அழுத்தத்தையும் எதிர்நோக்கும் மாணவர்களை பள்ளிகளும் கண்காணிக்க வேண்டும். இன்று பள்ளிகளில் குற்ற செயல்களிலிருந்து விலகியிருக்குமாறு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த உரைகள் நிகழ்த்தப்படுகின்றன.
காவல்துறைக்கு எங்கள் பாராட்டுக்கள் திரு கதிரவன்.
இப்போது வினாக்களுக்கு விடையளித்து முடிக்க உங்களுக்கு 2 நிமிடங்கள் உள்ளன. பனுவல் இ. இப்போது வினாக்களை படிப்பதற்கு உங்களுக்கு 4 நிமிடங்கள் உள்ளன.
இப்போது நீங்கள் இரண்டு நண்பர்களுக்கு இடையில் நடைபெறும் உரையாடலை கேட்கவிருக்கிறீர்கள்.
வணக்கம் ராம், எப்படி இருக்கிறாய்?
நல்ல நலம்தான் அருணா. ஒரு வேளையாக இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னை பார்த்து நலம் விசாரிக்கலாம் என்று எண்ணினேன். உன் புதிய பயிற்சி எந்த அளவில் உள்ளது?
உண்மையிலேயே இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய பயிற்சியில் சேர்ந்ததை எண்ணி மகிழ்கிறேன். இந்த புத்தாக்கம் விரைவில் பெரிதாக பேசப்படும். இது நம் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்ற உள்ளது. நம் சிந்தனையையும் செயல்திறனையும் மாற்றும் வல்லமை இதற்கு உண்டு.
இந்த தொழில்நுட்ப யுகத்தில் இத்தகைய அறிவார்ந்த கருவியின் உருவாக்கத்தில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இதன் தொடர்பில் உன் பயிற்சி வகுப்பில் உனக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள்?
அடிப்படையில் இந்த பயிற்சியில் எப்படி மனித இயந்திர கருவியை வடிவமைப்பது என்பதை சொல்லித் தருகிறார்கள். பயிற்சியின் முடிவில் நாங்கள் சுயமாக ஒரு மனித இயந்திர கருவியை உருவாக்கும் திட்டவேலையை மேற்கொள்ள வேண்டும்.
இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. ஆனால் ஒன்றை அறிய விரும்புகிறேன். நம் பொருளியல் துறையிலும் வேலை சந்தையிலும் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இக்கருவியின் வருகையால் வேலை தேடி அலைவோருக்கு நிச்சயம் பதற்றமும் தடுமாற்றமும் இருக்குமே. இந்த கருவி நம் இளையர்களின் வேலை வாய்ப்புகளை பாதித்து வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்திவிடுமா?
செயற்கை நுண்ணறிவு என்பது அறிவார்ந்த திறன் கருவிதான், அதில் சந்தேகமில்லை. தொடர் கட்டளைகள் பதிவேற்றப்பட்ட நிலையில் இக்கருவி குறிப்பிட்ட சில பணிகளை பிழையின்றி செய்திடும். இந்த தொழில்நுட்பம் மேலும் செம்மைப்படுத்தப்படும் போது இக்கருவி ஒரு மனித மூளையைப் போல் சிறப்பாக செயல்படும். அதனால் இதன் வருகை பலருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை, ஏனென்றால் இந்த புதிய தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் மனிதனின் செயல்திறனை மேம்படுத்தவே அறிமுகம் கண்டுள்ளது என்று கணினி தொழில்நுட்ப நிபுணர்கள் உறுதிபட கூறுகிறார்கள். ராம், சற்று பொறு, உனக்கு குளிர்பானம் கொண்டு வருகிறேன். இந்தா, இந்த குளிர்பானத்தை அருந்து.
நன்றி அருணா. உண்மையில் இதை கேட்பதற்கு ஆறுதலாக உள்ளது. ஆனால் எல்லா வேலையையும் இயந்திரங்களே செய்தால் வேலையில்லா திண்டாட்ட நிலை உருவாகாதா?
செயற்கை நுண்ணறிவு கருவிகள் யாவும் ஆற்றல் மிக்கவை, நம்பிக்கையானவையே. ஆனால் அவை எந்த காலத்திலும் மனித ஆற்றலுக்கு ஈடாகவோ மிஞ்சும் அளவுக்கோ உயராது என்று தொழில்நுட்ப நிபுணர்கள் உறுதியாக நம்புகின்றனர். புதிய தொழில்நுட்பம் என்பதால் அதற்கு தற்போது அதிக அளவு வரவேற்பு இருக்கிறது. இன்று எல்லா துறைகளிலும் இதன் தேவை அதிகரித்துள்ளது. குறிப்பாக இதன் தாக்கம் விவசாயம், தொழில்துறை, அறிவியல், பொறியியல், கல்வி, வணிகம் ஆகிய துறைகளில் அதிகம் உள்ளது.
செயற்கை நுண்ணறிவு மனித ஆற்றலை மிஞ்சிவிடாது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை.
செயற்கை நுண்ணறிவு கருவியின் ஆற்றலிலும் செயற்பாட்டிலும் நாம் அதிசயித்து போயிருக்கிறோம். ஆனால் நாம் ஒன்றை எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். கணினி கட்டமைப்பு கூறுகளில் ஏற்படும் சிறு மாறுதல் இதன் இயக்கத்தை முடக்கிவிடும். மாறாக மனித மூளை எந்த சூழ்நிலையிலும் நிலைமைக்கு தக்கவாறு செயல்படும் திறன் கொண்டது. இந்த ஆற்றலை செயற்கை நுண்ணறிவு கருவி பெற இயலாது.
உண்மைதான். பேசிக்கொண்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. நான் புறப்படுகிறேன்.
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் இறுதி முறையாகவும் பதிவை கேட்பதற்கு முன்னர் இப்போது உங்களுக்கு இரண்டு நிமிடங்கள் உள்ளன.
வணக்கம் ராம், எப்படி இருக்கிறாய்?
நல்ல நலம்தான் அருணா. ஒரு வேளையாக இந்த பக்கம் வந்தேன். அப்படியே உன்னை பார்த்து நலம் விசாரிக்கலாம் என்று எண்ணினேன். உன் புதிய பயிற்சி எந்த அளவில் உள்ளது?
உண்மையிலேயே இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய பயிற்சியில் சேர்ந்ததை எண்ணி மகிழ்கிறேன். இந்த புத்தாக்கம் விரைவில் பெரிதாக பேசப்படும். இது நம் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்ற உள்ளது. நம் சிந்தனையையும் செயல்திறனையும் மாற்றும் வல்லமை இதற்கு உண்டு.
இந்த தொழில்நுட்ப யுகத்தில் இத்தகைய அறிவார்ந்த கருவியின் உருவாக்கத்தில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. இதன் தொடர்பில் உன் பயிற்சி வகுப்பில் உனக்கு என்ன சொல்லித் தருகிறார்கள்?
அடிப்படையில் இந்த பயிற்சியில் எப்படி மனித இயந்திர கருவியை வடிவமைப்பது என்பதை சொல்லித் தருகிறார்கள். பயிற்சியின் முடிவில் நாங்கள் சுயமாக ஒரு மனித இயந்திர கருவியை உருவாக்கும் திட்டவேலையை மேற்கொள்ள வேண்டும்.
இதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது. ஆனால் ஒன்றை அறிய விரும்புகிறேன். நம் பொருளியல் துறையிலும் வேலை சந்தையிலும் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இக்கருவியின் வருகையால் வேலை தேடி அலைவோருக்கு நிச்சயம் பதற்றமும் தடுமாற்றமும் இருக்குமே. இந்த கருவி நம் இளையர்களின் வேலை வாய்ப்புகளை பாதித்து வேலையில்லா திண்டாட்டத்தை ஏற்படுத்திவிடுமா?
செயற்கை நுண்ணறிவு என்பது அறிவார்ந்த திறன் கருவிதான், அதில் சந்தேகமில்லை. தொடர் கட்டளைகள் பதிவேற்றப்பட்ட நிலையில் இக்கருவி குறிப்பிட்ட சில பணிகளை பிழையின்றி செய்திடும். இந்த தொழில்நுட்பம் மேலும் செம்மைப்படுத்தப்படும் போது இக்கருவி ஒரு மனித மூளையைப் போல் சிறப்பாக செயல்படும். அதனால் இதன் வருகை பலருக்கும் பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இந்த புதிய தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலும் மனிதனின் செயல்திறனை மேம்படுத்தவே அறிமுகம் கண்டுள்ளது என்று கணினி தொழில்நுட்ப நிபுணர்கள் உறுதிபட கூறுகிறார்கள். ராம், சற்று பொறு, உனக்கு குளிர்பானம் கொண்டு வருகிறேன். இந்த குளிர்பானத்தை அருந்து.
நன்றி அருணா. உண்மையில் இதை கேட்பதற்கு ஆறுதலாக உள்ளது. ஆனால் எல்லா வேலையையும் இயந்திரங்களே செய்தால் வேலையில்லா திண்டாட்ட நிலை உருவாகாதா?
செயற்கை நுண்ணறிவு கருவிகள் யாவும் ஆற்றல் மிக்கவை, நம்பிக்கையானவையே. ஆனால் அவை எந்த காலத்திலும் மனித ஆற்றலுக்கு ஈடாகவோ மிஞ்சும் அளவுக்கோ உயராது என்று தொழில்நுட்ப நிபுணர்கள் உறுதியாக நம்புகின்றனர். புதிய தொழில்நுட்பம் என்பதால் அதற்கு தற்போது அதிக அளவு வரவேற்பு இருக்கிறது. இன்று எல்லா துறைகளிலும் இதன் தேவை அதிகரித்துள்ளது. குறிப்பாக இதன் தாக்கம் விவசாயம், தொழில்துறை, அறிவியல், பொறியியல், கல்வி, வணிகம் ஆகிய துறைகளில் அதிகம் உள்ளது.
செயற்கை நுண்ணறிவு மனித ஆற்றலை மிஞ்சிவிடாது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை.
செயற்கை நுண்ணறிவு கருவியின் ஆற்றலிலும் செயற்பாட்டிலும் நாம் அதிசயித்து போயிருக்கிறோம். ஆனால் நாம் ஒன்றை எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். கணினி கட்டமைப்பு கூறுகளில் ஏற்படும் சிறு மாறுதல் இதன் இயக்கத்தை முடக்கிவிடும். மாறாக மனித மூளை எந்த சூழ்நிலையிலும் நிலைமைக்கு தக்கவாறு செயல்படும் திறன் கொண்டது. இந்த ஆற்றலை செயற்கை நுண்ணறிவு கருவி பெற இயலாது.
உண்மைதான். பேசிக்கொண்டே இருந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. நான் புறப்படுகிறேன்.
இப்போது எஞ்சியிருக்கும் நேரத்தைக் கொண்டு வினாக்களுக்கு விடையளித்து முடிக்கவும்.